الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه الذين هم خلاصة الأرب الأربى وخير الخلائق بعد الأنبياء أما بعد فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا كمثريرا وقال الله تعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعما يعظكم به إن الله كان سميعا بصيرا وقال نبينا صلى الله عليه وسلم آية المنافق ثلاث إذا حدث كذب وإذا وعد أخلف وإذا اؤتمن خان أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய இணையற்ற அல்லாஹு தஆலாவுக்கே இணையற்ற புகழ் அனைத்தும். அவன் தனித்தவன், தன்னம் தனியே இந்த உலகை ஆளுப்பவன். அவனுக்கு இணையாக துணையாக வேறு யாரும் இல்லை என்று சாட்சி பாருகின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் சர்தாரே துஆலம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையாளர்கள், சஹாபாக்கள், சுயர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான அல்லாஹுடைய இல்லத்தில் நாட்டிக்காக்குடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாவின் அன்பு நல்லடியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலக வாழ்க்கையில் எவைகளெல்லாம் எடுத்து நடக்குமாறு எனக்கு ஏவியுள்ளானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் எவைகளெல்லாம் தவிர்ந்து கொள்ளுமாறு எம்மை தவிர்த்துள்ளானோ அவைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலே நம்மை படைத்து நாம் எவ்வாறு வாழ்ந்து விட்டு எவ்வாறு மூத்தாக வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா நமக்கு கூறுகிறான். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும், உங்களுடைய மௌத் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா கூறுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இங்க அல்லாஹ் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு மூத்தாக வேண்டும் இரண்டையும் கூறுகிறான். உலகத்திலே அல்லாஹ்வை எவ்வாறு நீங்கள் பயப்பட வேண்டுமோ அவ்வாறு பயந்து நீங்கள் வாழுங்கள். வாழ்ந்தால் மட்டும் போகாது, அதே மாதிரி நீங்கள் மௌத்தாக கூடிய நேரத்தில் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், பூர்த்தியாக அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர்களாக, பூர்த்தியான முஃமீன்களாக, முஸ்லிம்களாக மௌத்தாகுங்கள் என்பதாகவும் அல்லாஹு தஆலா கூறுகிறான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, பூர்த்தியான முஃமீன் என்று சொன்னால் முஃமினுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்னென்ன சிபாத்துகள், நபியின் மூலமாக என்னென்ன சிபாத்துகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அனைத்தையும் உள்ளடக்கியவன் தான் பூர்த்தியான முஃமினாக இருக்கிறான். மேலான கனவான்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் வெறுமனே இபாதத்தின் மூலமாக பூர்த்தியான முஃமினாக ஆக முடியாது. அதே போல தன்னுடைய அஹ்லாக்கின் மூலமாக மாத்திரம் பூர்த்தியான முஃமினாக முடியாது. மாற்றமாக ஒரு முஃமின் என்று சொன்னால் அவனிடத்திலே என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டுமோ, என்னென்ன பண்புகள் உள்ளடக்க வேண்டுமோ அது அனைத்தையும் உள்ளடக்கினால்தான் அவன் முஃமின். அப்படியான முஃமின்களாகத்தான் நீங்கள் என்னிடத்திலே வர வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலா நமக்கு கூறுகிறான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் வெறுமனே இபாதத்தினை மாத்திரம் சீராக்கினால் உண்மையான முஃமின் ஆக முடியாது. அதே போல இபாதத்தை விட்டுவிட்டு அஹ்லாக்கை சீராக்கினால், அகலாக்கை விட்டுவிட்டு குடும்ப வாழ்க்கையை சீராக்கினால் உண்மையான மின்னல் ஆக முடியாது. தீனில் என்னென்ன வழி காட்டப்பட்டுள்ளதோ அது அனைத்தையும் பூர்த்தியாக பின்பற்றாத வரையில நாம் உண்மையான முக்மீன்களாக முத்தகீன்களாக ஆக முடியாது. மேலான கிரமான்களே, சகோதரர்களே, அப்படியே முக்மீன்களிடத்திலே இருக்க வேண்டிய சில பண்புகளை பற்றி அல்லாஹு தஆலா நமக்கு கூறுகிறான். யாரிடத்திலே அந்த பண்புகள் இல்லையோ அவர்களுக்கு முக்மீன் என்பதாகவும் அல்லாஹு தஆலா நபியின் மூலமாக நமக்கு கூறுகிறான். அவர்கள் முக்மீன்கள் அல்ல, அவர்களிடத்திலே நிபாக் முனாபிக்தனம் இருக்கிறது என்பதாகவும் அல்லாஹு தஆலா கூறுகிறான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய தன்மைகளில் மிகவும் அல்லாஹு தஆலா நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு பண்பு தான் அமானிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அமானிதத்தை பேணக்கூடிய தன்மை, இதனை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடத்தில் பலவிதமாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். நபி அவர்களும் பல மாதிரி இதனை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதே போல யாரிடத்திலே இந்த தன்மை இருக்குமோ அவர்களுக்கு நன்மாராயமும் கூறியிருக்கிறார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அமானிதம் இருக்கிறதே அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. இருக்க வேண்டும். எப்படி இபாதத் லைன் சீராக வேண்டுமோ, எப்படி நம்முடைய தக்வாவுடைய லைன் சீராக வேண்டுமோ, எப்படி நம்முடைய அகலாக்குடைய லைன் சீராக வேண்டுமோ, அதே போல சகோதரர்களே நம்முடைய அமானிதம், அமானிதத்தை பேணுதல், அமானிதத்தை நிறைவேற்றுதல், இந்த லைனும் சீராக வேண்டியதாக இருக்கிறதே. மேலான கிரவான்களே, சகோதரர்களே, இந்த அமானிதம் இருக்கிறதே இதனை அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு ஆரம்பத்திலே கொடுக்கவில்லை. அல்லாஹ் இதனை வானங்களுக்கு பூமிகளுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தார். இதனுடைய சுமை பயங்கரமானது, இது மிகவும் பொறுப்பானது. எனவே அவைகள் இவைகளை சுமக்கவில்லை, மனிதன் சுமந்து கொண்டான். இதன் காரணமாக அல்லாஹ் கூறுகிறான், மனிதன் இதை சுமந்தான், சுமந்ததின் காரணமாக அவனே அவனுக்கு அநியாயம் செய்கிறான் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். மலைகளுக்கு மத்தியிலே வைத்தோம், வானம் எவ்வளவு பிரமாணமானது, பூமி எவ்வளவு பிரமாணமான படைப்போ, மலைகள் எவ்வளவு பிரமாணமான படைப்போ, அவைகளுக்கு முன்னால் இவைகளை நாம் வைத்தோம் என்றாலும் கூட அவர்கள் அந்த அவைகள் இவைகளை சுமந்து கொள்ளவில்லை, சுமப்பதற்கு மறுத்துவிட்டன. அதன் பின்னால மனிதன் இதனை சுமந்து கொண்டான். இதனை சுமந்து கொண்டான். ஏன் காரணமாக அநியாயக்காரனாக ஆகிவிட்டான். எப்பொழுது அநியாயக்காரனாக ஆகுவான் தெரியுமா? சுமந்த அமானதத்தை பூர்த்தியாக நிறைவேற்றாவிட்டால் அவன் அநியாயக்காரன். சுமந்த அமானதத்தை பூர்த்தியாக விளங்காவிட்டால் அவன் ஜாகில் மடையன் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். மேலான பெரியோர்களே, சகோதரர், அமானிதத்தை அமானிதமாக விளங்க வேண்டும். இவைகள் எல்லாம் அமானிதமாக இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் அமானிதமாக விளங்கவில்லை ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் ஜாஹில் என்பதாக பெயர் கூறுகிறான். விளங்கியதை யார் நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு வாலிம் அநியாயக்காரன் என்பதாக அல்லாஹு தஆலா பெயர் சூட்டிக் கொண்டிருக்கிறான். மேலான கிரவான்களே, சகோதரர்களே, அமானிதம் வெறுமனே பொருளில் மாத்திரமல்ல, அதே நம்முடைய பேச்சில், நம்முடைய வீட்டில் ஒவ்வொரு வஸ்திலையும் அமானிதம் இருந்து கொண்டிருக்கிறது. இபாதத்துடைய லைன்லேயே அமானிதம் இருக்கிறது, அதே போல அகலாக்குடைய லைன்லேயே அமானிதம் இருக்கிறது. மீதான கிரவான்களே, சகோதரர்களே, இவைகள் எல்லாம் நமக்கு சுமத்தப்பட்டிருக்கிறோமோ, இவைகள் எல்லாம் நமக்கு சுமத்தப்பட்டுள்ளதோ மார்க்கம் ரீதியாக, மற்றவர்கள் ரீதியாக, இவைகள் அனைத்தும் அமானிதம் தான். இவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக நிறைவேற்ற வேண்டும்.
பூர்த்தியாக நிறைவேற்றவில்லை. ஆனால் மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அமானுதத்தை நிறைவேற்றியவர்களாக நாம் ஆக மாட்டோம். மேலான கிரவான்களே, சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஹ் மக்காவை, காபாவை அங்கே கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றியதன் பின்னால அந்த சாவி, காபாவுடைய சாவி, ஹஜ்ரத் உஸ்மானி இப்னு தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களிடம் இருந்தது. நபி அவர்கள் கேட்டார்கள், அவர் கொடுக்கவில்லை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அதை பறித்து நபியுடைய கையிலே கொடுக்கிறார்கள். நபி அவர்கள் காபாவை திறக்கிறார்கள், உள்ளுக்கு போகிறார்கள், அந்த சிலைகளை எல்லாம் உடைக்கிறார்கள். உடைத்துவிட்டு வெளியிலே வருகிறார்கள். வரக்கூடிய நேரத்தில் இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு கூறுகிறான், யாரிடமாக நீங்கள் அமானிதத்தை யாரிடமிருந்து எடுத்திருக்கிறீர்களோ, அதை பேச்சாக இருக்கலாம், அதை பொருளாக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் கூட, யாரிடம் இருந்து அமானிதத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீர்களோ அதனை அவர்களிடமே நீங்கள் ஒப்படையுங்கள் என்ற அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு வருகிறார்கள். காபாக்குள்ள நபி அவர்கள் இருக்கும் போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆயத்தை நபி அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு வந்து அதே சாவியை, அந்த காபாவுடைய சாவியை அவர் இஸ்லாத்துக்குள் ஏற்றுக்கொள்ளல, இன்னும் சஹாபியுடைய பட்டியலில் சேரல, அதே மனிதரிடத்தில் நபி அவர்கள் அந்த சாவியை கொடுக்கிறார்கள். கொடுத்துவிட்டு கூறுகிறார்கள், இந்த சாவி உங்களுடைய பரம்பரையிலே தான் இருந்து கொண்டிருக்கும். இதை உங்களிடம் இருந்து பறிப்பவன் அவன் அநியாயக்காரனாக இருப்பான். யார் அதனை அந்த பரம்பரையில் இருந்து எடுப்பார்களோ, நபி அவர்கள் கூறினார்கள், அதை எடுக்கக்கூடியவன் அநியாயக்காரன் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். இதுவரைக்கும் காபாவுடைய சாவி அந்த மன்னர்களுடைய கையில் அல்ல, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய கையில் அல்ல, அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பரம்பரையில் வந்த மனிதர்களிடம் தான் இன்றும் கூட காபாவுடைய சாவி இருந்து கொண்டிருக்கிறதே. அந்த சாவியை அதே சஹாபியிடம் கொடுக்க, அதே மனிதரிடம் கொடுக்கிறார்கள். இதனை பார்த்து அந்த மனிதர், இந்த நபி இவ்வளவு அமானுதத்தை பேணுகிறாரா, என்னிடத்தில் இருந்து சாவியை எடுத்தார், நானோ அவருக்கு விரோதமாக ஈடுபட்டவன், நானோ அவருக்கு விரோதத்தில் குரோதத்தில் இருந்தவன், என்னிடத்திலே சாவியை தருகிறாரே என்பதாக ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் அமானிதத்தை அவ்வாறே அவர் நினைத்திருந்தால், அதே சபையில ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மாமா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மாமா, தன்னுடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, பல சஹாபாக்கள், தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்களிடத்திலே கொடுத்திருக்கலாம், யாரிடம் இருந்து எடுத்தார்களோ அதனை அவர்களிடம் கொடுப்பதே தான் அதற்குரிய உரிமை, அதற்குரிய ஹக்காக இருக்கிறதே. எனவே நபி அவர்கள் அதனை அவரிடமே கொடுத்து விட்டார். மேலான கிரமான்களே, சகோதரர்களே, எனவே தான் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் உங்களுடைய அமானிதங்களை அதனை அவர்களிடமே நீங்கள் கொடுத்து விடுங்கள். யாரிடத்தில் இருந்து எதனை பெறுகிறீர்களோ அதனை மற்றவர்களிடம் வெளியாக்காதீர்கள், மற்றவர்களிடம் அதனை ஒப்படைக்காதீர்கள், அதனை கொடுக்காதீர்கள், அவர்களிடமே நீங்கள் அதனை நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு கோரிக்கொண்டு போகிறான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, பொருள் மாத்திரம் அமானிதம் அல்ல. சில மனிதர்கள் அவர்களுடைய சில ரகசியங்களை நம்மிடத்திலே கூறுவார்கள், அதுவும் அமானிதமாக இருக்கிறதே. நபி அவர்கள் கூறினார்கள், ஒரே மனிதர் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் அங்கும் இங்கும் பார்த்தால் அந்த பேச்சு அமானிதம், அதனை நீங்கள் வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது, அதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது, முடியுமானால் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கள் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். மேலான கிரவான்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபியிடத்திலே ஏதோ வேலைக்காக அனுப்புகிறார்கள். அவர்கள் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டதே, கேட்கிறார்கள் ஏன் இவ்வளவு நேரம் ஏன் தாமதமாகிவிட்டது அனத்தே என்பதாக தன்னுடைய மகனை பார்த்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்க அவர்கள் கூறுகிறார்கள், நபி அவர்கள் என்னை ஒரு காரியத்துக்காக ஒரு வேலைக்காக ஒரு பொறுப்பை தந்தார்கள், அதனை நிறைவேற்ற நான் ஈடுபட்டிருந்தேன், அதனால தான் தாமதமாகிவிட்டதே. அவர்கள் தாயவர்கள் கேட்கிறார்கள் என்ன வேலை என்பதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இது நபியுடைய ஒரு ரகசியம், நான் யாரிடத்திலேயோ கூற மாட்டேன். தாயவர்கள் கூறுகிறார்கள் நல்லம், நபியுடைய ரகசியம் அது உனக்கு மட்டும் கூறப்பட்டிருந்தால் நீ அதனை பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பு, வேறு யாரிடமும் அதனை நீ எட்டி வைக்காதே, நீ சொல்லாதே என்பதாக தன்னுடைய மகனுக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவுரை கூறுகிறார்கள். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சஹாபாக்களிடத்தில இதே பண்பு இருந்தது. ஆனால் இன்று நம்முடைய சமுதாயத்தில என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மற்றவர்களுடைய ரகசியங்களுக்காக விலை பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ரகசியங்களை நம்மிடத்திலே கூறுவதற்கு நாம் பணம் கொடுக்க தயார், அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்ய தயார், அவருடைய வியாபாரத்தினுடைய நுட்பங்கள், அவருடைய ரகசியங்கள், அதனுடைய எல்லா விடயத்தையும் ஒருவர் நம்மிடத்திலே வந்து கூறுவாரானால் நாம் கேட்கவும் தயார். நாம் கேட்க தயார் இல்லாவிட்டாலும் அது ஒரு புறம் இருக்க அவரிடத்திலே விலை பேசுகிறோம், நீ இன்னாரிடத்திலே வேலை செய்கிறாய், இவருடைய இவ்வாறு இவர் முன்னேறி கொண்டு போகிறார், இவருடைய ரகசியம் என்ன, இவர் என்ன கூறுகிறார், எவ்வாறு நடந்து கொள்கிறார்? மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இது பெரும் பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான கவான்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பாதுகாத்தார்கள் என்று சொன்னால், ஒருமுறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் பேசி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றும் பதில் கூறல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்னுடைய மகளுடைய விஷயத்தை பேசினேன், அவர்கள் ஒன்றும் பதில் சொல்லவில்லை, எனது மனசுக்கு மிகவும் பாரமாக இருந்தது, அது மிகவும் கவலையாக இருந்தது என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். பின்னால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். அதற்கு பின்னால ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், உமரே, நீங்கள் உங்களுடைய மகளை என்னிடத்திலே திருமணம் பேசி வந்தீர்கள், நான் பதில் சொல்லாதது உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்கும், நான் ஏன் தெரியுமா பதில் சொல்லவில்லை, ஒரே நாள் நபி அவர்கள் உங்களுடைய மகளை திருமணம் முடிக்கும் விஷயமாக என்னிடத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள், என்னிடத்திலே கதைத்தார்கள், அதனால தான் நான் பதில் கூறவில்லை. நபி அவர்கள் என்னிடத்திலே சொன்னது நபியுடைய ஒரு ரகசியம், அதனை நாம் அம்பலப்படுத்த விரும்பவில்லை, அதனால தான் நான் பதில் சொல்லவில்லை என்பதாக மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றவர்களை திருப்தி கொடுப்பதற்காக நம்முடைய முதலாளிமார்களை, நமக்கு மேல் உள்ளவர்களை, அவர்களிடத்திலே இருந்து ஏதோ ஒரு லாபத்துக்காக மற்றவர்களுடைய ரகசியங்களை, மற்றவர்களுடைய விடயங்களை நாம் எந்த அளவுக்கு நாம் அதனை நாம் போட்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், அவர்களுடைய ரகசியங்களை வெளியாக்கிக் கொண்டிருக்கிறோம். மேலான கிரவான்களே, சகோதரர்களே, அம்மானிடம் அதை பாதுகாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது, அதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. மேலான கிரவான்களே, சகோதரர்களே, இந்த அம்மானிடம் பெரும் பாலும் நாம் ஈடுபடுவது நம்முடைய வியாபாரத்தில தான், நம்முடைய கொடுக்கல் வாங்கல தான். மேலான கிரவான்களே, சகோதரர்களே, இந்த கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் இந்த அமானத்தை எந்த அளவுக்கு நாம் பேணுகிறோம், வாக்கு கொடுத்தால் நிறைவேற்றுகிறோமா? மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் முனாஃபிக்கினுடைய அடையாளத்தை பற்றி கூறும் போது கூறினார்கள், அவன் வாக்கு கொடுத்தால் நிறைவேற்ற மாட்டான், இவர் எனக்கு இந்த காரியத்தை செய்து தருவார், இவர் என்னுடைய நம்பிக்கைக்குரியவர் என்பதாக ஒருவர் நம்பி அவருடைய ரகசியங்களை எல்லாம் விவரத்திலே கூறி நபி அவர்கள் கூறினார்கள், அவன் மோசடி செய்தால் அவன் அவர்களிடத்திலே முனாபிக்கையினுடைய தன்மை இருக்கிறது என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலான கனவான்களே சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இந்த உம்மத்திலிருந்து அமானிடம் அதை கலட்டப்படும் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். எப்படி கலட்டப்படும் தெரியுமா? ஒவ்வொரு மனிதரும் ஆரம்பத்தில் அமானத்தாராக அமானிடம் உடையவராகத்தான் இருப்பாரே. அவருடைய நடத்தை, அவருடைய கொடுக்கல் வாங்கல், இதனுடைய தெளிவு இல்ல, இதே சுத்தம் இல்லாததின் காரணமாக அல்லாஹ் எப்படி கலட்டுவான் தெரியுமா? அவர் தூங்குவாரே, தூங்கி எழும்பியதன் பின்னால அந்த அமானிதத்தில கொஞ்சம் இருப்பதை போல அவர் உணர்வாரே. அப்படி உணர்ந்து அவர் நினைப்பாரே, நான் அமானிதத்தை நிறைவேற்றக்கூடியவன் தானே என்பதாக அதற்கு மாற்றம் செய்து கொண்டே இருப்பாரே. இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உம்மத்திலிருந்து அமானிதம் கலட்டப்படும் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலான கனவான்களே சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் 15 விதமான விடயங்களை கூறினார்கள். அதுல ஒன்றுதான் சொன்னார்கள், வல் அமானத்து மக்னமன், யாரிடத்திலே அமானிதமாக எதுவா ஏதாவது ஒரு வஸ்து ஒப்படைக்கப்படுகிறதோ அதனை பாதுகாத்து, அதனை பாதுகாத்து அப்படியே ஒப்படைக்காமல், இது ஒரு கனிமத் பொருள், இதனை நான் பாவிக்கலாம், இதனை நான் செய்ய எனக்கு சொந்த மாதிரி யார் அதனை கருதுவார்களோ இப்படியாக அமானிதத்தை எடுத்துக்கொண்டால் அந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலான கனவான்களே சகோதரர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மேலான சகோதரர்களே, அவர்கள் ஜமல் யுத்தத்தில் ஷஹீதாகிறார்கள். அவர்கள் மூத்தாகக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கடன் தொகை எவ்வளவு தெரியுமா? 22 லட்சம். 22 லட்சம் அவர்கள் கடன் பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மூத்தாகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மகனை கூப்பிட்டு கூறுகிறார்கள், மகனே, நான் இவ்வளவு கடனாளியாக இருக்கிறேன், என்னுடைய கடனை நான் மூத்தாகினால் என்னிடத்திலே இவ்வளவு சொத்துகள் இருக்கிறது, அவர்களுக்கு எல்லா அதிகமான சொத்துகளை, மதீனாவிலே 4 வீடுகள், மிசர்ல 1 வீடு, ஷாம்ல 2 வீடு, மதீனாவில் இருந்து கொஞ்சம் வெளியே வாபா என்று ஒரு பெரிய தோட்டம், இவ்வாறு அதிகமான சொத்துக்கள் அவர்களிடம் இருந்தது. மகனிடத்திலே கூறினார்கள், மகனே, நான் மூத்தாகினால் இந்த சொத்துக்களை எல்லாம் விற்று நீ என்னுடைய கடனை அடைப்பாயாக. நான் ஏன் தெரியுமா இவ்வளவு கடன் பட்டேன்? மக்கள் என்னிடத்திலே அவர்களுடைய பொருளை அமானிதமாக கொண்டு வந்து தருவார்கள், ஆனால் நான் அதனை அமானிதமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் தெரியுமா? அமானிதம் இருக்கிறதே அதை பாரிய பொறுப்பாக இருக்கிறது. மக்கள் எதனை எப்படி தருகிறார்களோ அதனை அப்படி கொடுப்பது தான் அமானிதத்தை முழுமையாக நிறைவேற்றுவது. நான் இதனை செய்ய மாட்டேன், அதனால மக்கள் கொண்டு வந்து தரக்கூடிய எல்லா பொருளையும் நான் கடனாக எடுத்தேன், கடனாக எடுத்ததின் காரணமாகத்தான் என்னுடைய கடன் இவ்வளவு இருக்கிறது, எனவே நீ என்னுடைய அனைத்து கடனையும் நீ விற்று, அதாவது என்னுடைய பொருளை விற்று நீ கொடுத்து விடு என்பதாக மகனிடத்திலே கூறினார்கள். மேலான பெரியோர்களே சகோதரர்களே, அவர்களுடைய அந்த தோட்டங்கள், அந்த வீடுகள் எல்லாம் அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் செய்தானால் கிட்டத்தட்ட 5 கோடி பொறுமதியாக அந்த அனைத்து சொத்துகளும் விற்கப்பட்டது. அவர்களுடைய சொத்துகள் அனைத்தும் விற்கப்பட்டதன் பின்னால குடும்பத்தார்கள் கேட்டார்கள், எங்களுடைய அனந்தர சொத்தை தாருங்கள் என்பதாக. ஆனால் மகன் என்ன செய்யுமா கூறினார், நான் 4 வருடம் ஹஜ்ஜுடைய காலத்திலே ஏலான் செய்வேன், என்னுடைய தந்தையினுடைய கடன் யாருக்காவது இருக்கிறதா என்பதாக ஏலான் செய்வேன், யாரும் வரவில்லை ஆனால் தான் உங்களுடைய அவர்களுடைய சொத்தை உங்களுக்கு பிரித்து தருவேன் என்பதாக கூறி தொடர்ந்து 4 வருடங்கள் ஹஜ்ஜுடைய காலத்திலே எல்லா மக்களும் ஒன்று சேருவார்கள். இவர்கள் ஏலான் செய்து 5வது வருடம் தான் அவர்களுடைய அனந்தரக்காரர்களுக்கு அந்த சொத்தை பிரித்து கொடுத்தார்கள். மேலான கனவான்களே சகோதரர்களே, சஹாபாக்கள் அமானிதத்தை இந்த அளவுக்கு பேணக்கூடியவர்களாக, இந்த அளவுக்கு நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலான சகோதரர்களே, புகாரியில 7 இடத்தில் ஒரு ஹதீஸ், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் 7 இடத்திலே அந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார். பல தலைப்பு அதற்கு கீழால் அந்த ஹதீஸ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலான கணவான்களே சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில பனு இஸ்ரவீலர்களுடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை கூறிக்கொண்டிருந்தார்கள். ஒரு மனிதர் அவருக்கு அவசரமாக 1000 தீனார் பணம் தேவைப்பட்டது. அவர் என்ன செய்கிறார், அவர் ஆற்றுக்கு இந்த புறத்திலே இருக்கிறார், ஒரே தோணியிலே ஏறி ஆற்றை கடந்து அங்கே ஒரு மனிதர் இருக்கிறார், நல்ல மனிதர், அவரிடத்திலே 1000 தீனாரை கடனாக வாங்கிக் கொண்டு ஒரே டேட்டை நியமிக்கிறார். அந்த மனிதர் கேட்கிறார், யாரு உங்களுடைய சாட்சி? அவர் கூறுகிறார், வகஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் தான் சாட்சி. சரி, யாரு பொறுப்பு? வகஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ் தான் பொறுப்பு என்பதாக இந்த மனிதர் கூறி, நான் இந்த இவ்வளவு நாளைக்குள்ள இந்த பணத்தை திருப்பி தந்துடுவேன் என்பதாக அவர் எடுத்துக்கொண்டு வருகிறார். எடுத்துக்கொண்டு வந்து அந்த தவணை வந்துவிட்டது. இவர் ஆற்றை வந்து பார்க்கிறார், ஆற்றை கடப்பதற்கு எந்த ஏற்பாடும் இல்லை, எந்த தோணியும் இல்லை, எந்த கப்பலும் இல்லை. இவர் தடுமாறுகிறார், நான் சொன்ன டேட் வந்துவிட்டது, அல்லாஹ்வை சாட்சியாக நியமித்தேனே, நான் கொடுக்கத்தானே வேண்டும். அங்கால பார்க்கிறார், இங்கால ஓடுறார், ஒன்றும் நடக்கவில்லை. கடைசியாக இவருடைய பார்வையில ஒரு விறகு துண்டு தென்படுது. இவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார், நான் இன்னார் பின்னார் உங்களிடம் யாரிடத்திலிருந்து கடனை வாங்கினானோ அவரிடத்தில் எழுதுகிறேன் என்பதாக எழுதி, என்னுடைய நிலைமை இவ்வாறே, உங்களுடைய கடன் தொகையை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியாது, எனவே நான் அதனை இதற்குள்ளால் வைத்து அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்கு அல்லாஹ் சேர்த்து வைப்பான் என்பதாக அந்த கடிதத்தையும் அந்த பணத்தையும் அந்த விறகை ஓட்டையாக்கி அதற்குள்ளே வைத்து அதனை அடைத்து அந்த நதியிலே போட்டு விடுகிறார். மேலான சகோதரர்களே, அந்த கடன் கொடுத்தவர் அந்த நதி ஓரத்துக்கு வந்து பார்க்கிறார். கடனை திருப்பி தரக்கூடிய மனிதர் இன்றைய நாளிலே வருவாரே, அவரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் வரவில்லை, மாலை வரை எதிர்பார்க்கிறார், வரவில்லை. சரி, வீட்டுக்கு போகிறோம், தன்னுடைய வீட்டினுடைய விறகுக்காக அந்த பலவை சொல்லு அவருடைய பார்வையிலே படுகிறது. அல்லாஹ் அடுத்த கரையிலே சேர்த்து விட்டான், அதனை எடுத்துக்கொண்டு போகிறார். போய் அதனை வீட்டு வேலைக்காக பாவிக்கும் அதை வெட்டும் போது அந்த காகிதமும் அந்த பணமும் வெளியாகுது. அந்த காகிதத்தை அவர் பார்க்கிறார். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுக்காக ஆகிவிட்டால், நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால், மேலான கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு உதவி செய்வான், எல்லா நிலைமைகளையும் அல்லாஹு தஆலா சீராக்குவான். எனவே கணவான்களே, சகோதரர்களே, இந்த அம்மானிடம் இதனை நாம் பாதுகாக்கிறது, இதனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுக்கிறது. மேலான கிரமான்களே, சகோதரர்களே, யாரெல்லாம் இவைகளெல்லாம் அமானிதமாக நம்மிடத்திலே சொல்லுகிறார்களோ அவைகள் அனைத்தையும் நாம் பாதுகாக்கிறது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நாம் நம்முடைய நேரமும் அமானிதம் தான். நாம் ஒரு கடையில வேலை செய்கிறோம், அந்த கடையிலே இத்தனை மணித்தியாலங்கள் நாம் வேலை செய்வதாக அங்கே நாம் நாம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால், அந்த நேரம் அது அவருக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். அந்த நேரத்தை நாம் களவெடுப்போமானால், வேளாண் பெரியோர்களே, சகோதரர்களே, அமானிதத்தை நிறைவேற்றாதவர்களாக ஆகிவிடுவோம். எனவே யாரிடத்திலே இன்னும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறோமோ அதை அவர்களுக்கு கொடுத்த அமானிதமாக இருக்கிறது. அதை பணமாக இருக்கலாம், அதை நேரமாக இருக்கலாம், அதை நம்முடைய வார்த்தைகளாக இருக்கலாம், அதை காலமாக இருக்கலாம், அது சொல் செயலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட இவைகள் அனைத்திலையும் அமானிதம் இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளை நாம் பேணாத வரையில, இந்த தன்மை நம்மிடத்திலே வராத வரையில நாம் உண்மையான மூமின் ஆக முடியாது. மேலான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அளவு நிறுவையில யார் மோசடி செய்கிறார்களோ அவர்களுக்கு வயிலுள்ளில் முசப்பிபீன், அவர்களுக்கு நாசம் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். இதனை வைத்து உலமாக்கள் பல எழுதுகிறார்கள், யாரு எனக்கு நேரம் கொடுத்து அந்த நேரத்தை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு நாசம், யாரு அமானிதம் கொடுக்கப்பட்டு அந்த அமானிதத்தை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு நாசம், யாரு யாரிடத்திலே ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு நாசம் என்பதாக பல தப்சீர்கள் பல உலமாக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். மேலான கனவான்களை சகோதரர்களே, எனவே இந்த மாநிலம் அதே மீண்ட நடத்திலே ஈர்க்க வேண்டிய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நீண்ட ஹதீஸ் அவர்கள் கூறுகிறார்கள், கியாமத் நாள் நெருங்க நெருங்க இந்த அமானித தன்மையை அல்லாஹு தஆலா உள்ளங்கள் இருந்து உயர்த்துவான் என்பதாக கூறுகிறார்கள். மேலான கனவான்களே சகோதரர்களே, அது உயர்த்தப்படுமானால் நாம் உண்மையான மின்னல் ஆக முடியாது. எப்படி ஒரு முழுமையான மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, வாய் அவயங்கள் அனைத்தும் அவசியமோ அப்பொழுது உள்ளவனுக்குத்தான் நாம் மனிதன் என்பதாக கூறுவோம். இதே போல் ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் தேவை. அவனிடத்திலே சபரு, அவனிடத்திலே கனாஅத்து, அவனிடத்திலே தக்வா தவக்குல், இதே போல் அமானிடம் இதுவும் அவனிடத்திலே இருக்க வேண்டும். எப்படி இந்த உறுப்புகளிலே குறை வருமோ அவனுக்கு பொட்டையன் செவுடன் என்பதாக நாம் பெயர் சொல்லுகிறோமோ அதே போல இந்த தன்மைகள் இல்லாவிட்டால் நாம் ஒரே பக்கம் குறையுள்ளவர்களாகத்தான் இருப்போம். எனவே கனவான்களின் சகோதரர்களே, இபாதத் மாத்திரம் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போகாது, இபாதத் மாத்திரம் நம்மை முஃமினாக ஆக்க மாட்டாது, நம்முடைய அஹ்லாக் மாத்திரம் நம்மை முஃமினாக ஆக்க மாட்டாது. என்னென்ன தன்மைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தன்மைகளை நாம் உள்வாங்கி அவைகளுக்குரியவர்களாக ஆகுவதற்கல்லா நம் அனைவருக்கும் கிருபை செய்வாயாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றம் குறைகளை பொறுத்தருள்வாயாக, நல்ல பண்புள்ளவர்களாக எம்மை மாற்றுவாயாக. முஃமீன்களுக்கு என்னென்ன சிபாத்துகள் தேவையோ அந்த அனைத்து சிபாத்துகளையும் உம்மத்துக்கும் கொடுப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.